بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் தர்பியாவுடைய இந்த வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தர்பியாவிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாடம் அல் குலஃபாவுர் ராஷிதீன், நான்கு ஹலீஃபாக்களுடைய அவர்களுடைய ஆட்சி, அதேபோன்று அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குலஃபாவுர் ராஷிதீன் நான்கு ஹலீஃபாக்களும், அதில் முதலாவது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய அந்த ஆட்சியில் நடந்த விடயங்கள், அவர்களை பற்றிய சுருக்கமான வரலாறு தான் இன்று பேசப்பட இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய வரலாறுகள், அதேபோன்று இவர்களுடைய ஆட்சியில் நடந்த விடயங்களை ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ஸலஃப கானு யுஅல்லிமூன அவுலாதஹும் ஹுப்ப அபி பக்ர் வ உமர் கமா யுஅல்லிமூனஹும் ஸூர மினல் குர்ஆன். இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், சலஃபுகள், அந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய நேசம், அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு, அதேபோல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேசம், அவர்களை பற்றிய விடயங்கள், சஹாபாக்களுடைய விடயங்களை அவர்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எப்படி தெரியுமா? கமா யுஅல்லிமூனஹும் சுவர மினல் குர்ஆன். அல் குர்ஆனிலே அத்தியாயங்கள், குர்ஆனுடைய அத்தியாயங்களை குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ அதே போன்று இந்த சஹாபாக்களுடைய நேசம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கற்றுக் கொடுப்பார்கள் என்று இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்று அல் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் கேட்கப்படுகிறது, சஹாபாக்களுடைய சீரா, அதேபோல் அல் குலஃபாவுர் ராஷிதீன் அவர்களுடைய அந்த வரலாறை கற்றுக்கொள்வது, அதை நாம் தெரிந்து வைத்திருப்பது என்ன, என்ன சட்டம் என்று கேட்கிறார்கள். அது சுன்னாவா, வாஜிபா? அதற்கு அவர்கள் சொல்வார்கள், வாஜிப் என்று சொல்வார்கள், கட்டாயம் ஒவ்வொருவரும் அறிந்து வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் அல் குலஃபா உர் ராஷிதீன் என்று சொன்னால், அல் குலஃபா என்று சொன்னால் ஹலீஃபா, அதனுடைய பண்மை சொல்லுதான் குலஃபா என்று சொல்றது. ஹலீஃபா என்று சொன்னா என்ன? ஆட்சியாளர் அந்த கருத்து வரும். ராஷிதீன் என்று சொன்னால் ராஷித் என்ற அந்த சொல்லுடைய பண்மை. இந்த சொல் வந்து எதிர்ந்த வந்து சொன்னா பாருங்க, இரபால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் அவருடைய இந்த கடைசி காலகட்டத்திலே மக்களுக்கு செய்த ஒரு உபதேசத்தை பற்றி சொல்கிறார்கள். அதிலே நபி அவர்கள் ஒரு நீளமான செய்தி, அதிலே நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். என்ன சொல்றாங்க? நீங்க பின்னால், எனக்கு பின்னால் மை யஷ் மின்கும் யரா பாதி இஃதிலாஃபன் கதீரா, அதிகமான வேற்றுமைகள் கருத்து வேற்றுமை நீங்கள் காண்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆலைக்கும் பிசுன்னத்து, என்னுடைய சுண்ணாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சுன்னத்தில் குலபாயர் ராஷிதீன் அல் மஹதியின் நேர்வழி பெற்ற அந்த குலபா உர் ராஷிதீன், அந்த ஆட்சியாளர்களுடைய அந்த ஹலீஃபாக்களுடைய சுண்ணாவையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார்கள். அவன் நபி அவங்க வார்த்தை பிரயோகமா சொல்லு குலபா உர் ராஷிதீன் ஹதீஸ் சொல்லிருக்கிறார்கள். அதே போன்று இந்த குலபா உர் ராஷிதீன் அவருடைய ஆட்சி காலம் எத்தனை வருடங்கள்? 30 வருடங்கள். அவருடைய மொத்த ஆட்சி காலம் வந்து எத்தனை? 30 வருடங்கள். நபி அவர்கள் இதையும் ஒரு ஹதீஸ்லே சுட்டி காட்டிருக்கிறார்கள். அபூ தாவூதில் வரக்கூடிய செய்தி கிலாபத்துன் நுபுவத்தி சலாசூன கனா, நபி அவர்கள் சொல்றாங்க நுபுவத்துடைய ஆட்சி என்பது 30 வருடங்கள்னு சொல்றார்கள். இதெல்லாம் எப்ப சொல்றாங்க? நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே சொல்றாங்க, பின்னால் நடக்க இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி சொல்றார்கள். நுபுவத்துடைய ஆட்சி, நபித்துவத்துடைய அந்த ஆட்சி என்பது என்று சொன்னா நபி அவங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நீதமான நல்ல ஆட்சியை பற்றி சொல்கிறார்கள். 30 வருடங்கள். சும்ம யுகத்தில் முழுக்க அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை அவனுடைய அந்த ஆட்சி உலகத்துடைய ஆட்சியை வந்து மையஷா நாடியவர்களுக்கு கொடுப்பான். அப்ப ஹிலாபத் என்பது எத்தனை வருஷம் தான்? 30 வருடங்கள்னு சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர எத்தனையில மரணிக்கிறாங்க? ஹிஜ்ர எத்தனையில சொல்லுங்க? கேள்வி கேட்டு கொஞ்சம் இடத்துல இருந்தா நல்லா இருக்கு. ஹிஜ்ரி 11. நபி அவர்கள் ஹிஜ்ரி 11 மரணிக்கிறார்கள். என்ன மாதம்? ரபீஉல் அவ்வல் மாதம். பிற எத்தனை? 12 திங்கட்கிழமை. இப்ப நபி அவர்கள் அந்த நாளில்தான் மரணிக்கிறார்கள். நபி அவர்கள் மரணித்ததன் பின்னால் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் முதலாவதாக கலீபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய பையத்துடைய விஷயங்கள் நாம் பார்ப்பதற்கு முன்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை, அபூபக்கர் ரதியல்லாஹு அவருடைய பெயர் வந்து முழு பெயர், முழு பெயர் சொன்னா நான் 10, 15, 20 ஜத்துகளோட சொல்லல, அது உங்களுக்கு பாடம் பார்க்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுட பேர் வந்து ஹுவா அப்துல்லா இப்னு உஸ்மான் இப்னு ஆமீர். இவ்வளவு போதும். ஹுவா அப்துல்லா இப்னு உஸ்மான் இப்னு ஆமீர், அவனோட பேர் வந்து அப்துல்லா. அபூபக்கர் சித்திக் அவனோட பேர் என்ன? என்ன பேர் அவனோட? அப்துல்லா தான் அவனுடைய பெயர். அவருடைய தந்தையுடைய பெயர் உஸ்மான். அவருடைய தந்தையுடைய பெயர் உஸ்மான். அவருடைய தந்தையுடைய பெயர் ஆமீர். அப்ப ஆமீருடைய மகன் உஸ்மான், உஸ்மானுடைய மகன் தான் அப்துல்லா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும் உஸ்மான் என்றது வந்து அபூபக்கர் தந்தையுடைய பெயர். அவங்கள அந்த குன்னிய புனை பெயர் என்ன? அபு குஹாஃபா. நிறைய பார்த்திருப்பீங்க. அபூபக்கர் அவனோட வாப்பட பேர் என்ன? அபு குஹாபான்னு தான் அவங்க நிறைய பேரும் தெரிஞ்சிருக்கும். ஆனா பெயர் உஸ்மான், அவனுடைய புனை பெயர் அபு குஹாபா. அடுத்து அபூபக்கர் அவங்கள வந்து அபூபக்கர் வந்து அபூபக்கர் வந்து அவங்களோட புனை பெயர், பெயர் அல்ல. அரபிகள் வந்து என்ன செய்வாங்க? குன்னியத்து வைப்பாங்க அபூபக்கர். அதே போல அபூபக்கர் வந்து சித்திக் என்று சொல்லி சிறப்பு பெயர். சித்திக் வந்து என்ன? அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர். அபூபக்கர் சித்திக் ரதியல் அவர்கள் வந்து எப்ப பிறக்கிறார்கள் என்று சொன்னால் ஆமுல் ஃபீல். ஆமுல் ஃபீல் எத்தனை வருடம்? 573. ஆமுல் ஃபீல் வருடம் எத்தனை? நபி அவர்கள் யானை ஆண்டு என்று சொல்வார்களே, நபி அவர்கள் பிறந்த வருடம் கிறிஸ்துக்கு பின் எத்தனை? 573. அந்த யானை ஆண்டுக்கு பின்னால் 2 வருடங்களும் 6 மாதங்களுக்கு பின்னால் இவர்கள் பிறக்கிறார்கள். நபி அவர்கள் ஆமுல் ஃபீல் அந்த யானை ஆண்டிலே பிறக்கிறார்கள். அதுக்கு 2 வருடங்களும் 6 மாதங்களுக்கு பின்னால் தான் யாரு பிறக்கிறார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி அவர்களுடைய எத்தனை வயசு? இளமை. இவங்க 2.5 வருடம் இளமையானவர்கள் மக்கால தான் என்ன செய்யறாங்க இவங்க சுரக்கிறார்கள். அடுத்து இவங்களோட தாயுடைய பேரை அவங்க நினைவுபடுத்துற அபூபக்கர் சித்திக் அவங்களோட தாயுடைய பேர் வந்து சல்மா பின் சஹர். சல்மா பின் சஹர் என்பதுதான் இவருடைய தாயுடைய பெயர். சரி, அடுத்ததாக பாருங்க, இவங்க இன்னும் ஒரு சிறப்பு தான், முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆண்கள் வந்து முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்திக் வந்து இவங்க வந்து குறைஷி தைமி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய கபீலா வந்து குறைஷிகள்ல வந்து தைமி என்று சொல்லக்கூடிய பனு தைம் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஆரம்பத்திலே குறைஷிகள்ல மிகவும் சிறப்புக்குரியவர்களாக தலைவர்களாக தலைவர்கள் ஒருவராக இவர்கள் இருந்தார்கள். இன்னும் ஒரு சிறப்பு தான் பாருங்க, வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், ஜாஹிலியா காலத்துல கூட இவங்க வந்து மதுபானம் அருந்தியதில்லை. அதே போன்று வலம் யஸ்ஜுத் லிஸ்னமின் பத்து, எந்த ஒரு சிலை வணக்க வழிபாடுகளையும் ஈடுபட்டதில்லை. யாரு? அபூபக்கர் சித்திக் அவர்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்து நபி அவர்களுக்கு இவர்கள் தோழராக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்து நபியருடைய அதான் நெருக்கமான தோழர் தான் அபூபக்கர் சித்திக். அவங்க மரணிக்கும் வரைக்கும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய நபியருடைய தோழராகவே இவர்கள் இருந்தார்கள். இது இவர்களுடைய வாழ்க்கை பற்றி சுருக்கமான விடயம், இவர்களை பற்றியுள்ள விஷயம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் இவர்களுடைய சிறப்பிலே நாங்கள் இரண்டு விடயங்களை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சிறப்பாக சொன்ன விடயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் ரதி அவர்களும் உமர் ரதி அல்லாஹன் அவர்களும் உஸ்மான் ரதி அவர்களும் மூன்று நான்கு பேர் என்ன செய்யறாங்க, உஹுது மலையின் மேல் ஏறுகிறார்கள். எங்க? உஹுது மலையின் மேல் ஏறுகிறார்கள். ஏறின டைம்ல பரஜஃபிஹிம் உஹுது மலை அசைய ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் உசும்புகிறது உஹுது மலை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்கெல்லாம் போய் உஹுது மலை என்ன உசும்பு வந்து எங்களுக்கு அது பார்க்கிறாது. அல்லாஹால இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறார். அந்த டைம்ல வந்து நபியாக என்ன சொல்றாங்க, உசும்பாதே என்று சொல்கிறார்கள், உறுதியாக இரு என்று சொல்கிறார்கள், உறுதியாக இரு என்று சொல்கிறார்கள். ஃபஇன்னமா அலைக நபியுன் வஸித்தீகுன் வஷஹீதான். இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. நீ உசும்பாதே, ஏன் தெரியுமா, உனக்கு மேலால் இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா, ஒரு நபி இறை தூதர் இருக்கிறார், ஒரு சித்திக். யார குறிப்பிடுறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவரும் இருக்கிறார். வஷஹீதான், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட இருக்கிற இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சொல்கிறார்கள் யாரு அது, இரண்டு ஷஹீதுகள் யாரு, உமர் உஸ்மான் ரலியல்லாஹு. இது இவர்களை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பு, நபிகள் சிறப்பாக சொன்னது. இரண்டாவது சிறப்பை பாருங்க, அபு சயீத் அல் ஹுதுரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள், அதுவும் ஒரு நீளமான உபதேசம். அந்த உபதேசத்துடைய தொடரிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சிறப்பை சொன்னார்கள். என்ன சிறப்பு தெரியுமா? எனக்கு மிகவும் தூளமையாக உள்ளவர், அவருடைய பணத்தாலும் அவருடைய செல்வத்தாலும் அவருடைய தோழமையாலும் எனக்கு அதிகமாக கொடை செலவழித்தவர் யார் தெரியுமா, எனக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் தெரியுமா, அபூபக்கர். யாரு? அபூபக்கர் தான் என்று சொல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து எனக்கு செல்வத்தாலும் அவருடைய தோழமையாலும் எல்லா விடயங்களாலும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர், எனக்கு உதவி செய்தவர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்று சொல்கிறார்கள். வலவு குந்து முத்தகிதன் ஹலீலன் ரப்பி லத்தகல்து அபூபக்கர் சொல்கிறார்கள், அல்லாஹை தவிர நான் வந்து ஒருவரை ஹலீலாக நண்பராக நேசத்துக்குரியவராக எடுத்துக்கொள்வேன் சொன்னால் நான் அபூபக்கரை தான் தெரிவு செய்திருப்பேன் சொல்கிறார்கள். திரும்ப அவர்கள் அபாத்தாவதுக்கு முன்னால சில நாட்களுக்கு முன்னால சொல்றாங்க, வந்து மஸ்ஜிது நபை இருக்கக்கூடிய எல்லா வாயில்களையும் அடைத்து விடுங்கள், லா யபுகையன்ன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா சுத் இல்லா பாபா அபூபக்கர். புகார் வரக்கூடிய செய்தி, எல்லா வாயில்களையும் அடைத்து விடுங்கள். அபூபக்கர் அவர் வரக்கூடிய வாயிலை மட்டும் திறந்து விடுங்கள், அதை அடைத்து விட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இது இவர்களை பற்றி நபி அவர்கள் சொன்ன பல சிறப்புகள், முக்கியமான இரண்டு சிறப்புகள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய அடுத்ததாக சிறப்பை பார்க்கும் பொழுது எதோட சம்பந்தப்பட்டு நாங்கள் அவனை கிலாபத்தை தான் இதை பார்க்க இருக்கிறோம். நபி அவர்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலோ அல்லது அவர்களுடைய மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கூட, எனக்கு பின்னால் இவர்தான் ஹலீஃபாக வருவார், இவரைத்தான் நீங்கள் ஆட்சியாளராக தெரிவு செய்ய வேண்டும், உங்களுக்கு தலைமை தரக்கூடிய இவரான் சலாஹத்தா வெளிப்படையாக சொன்னார்களா? யாரையும் சொல்லவில்லை. எனக்கு பின்னால் அபூபக்கர் தான் வருவார், அதாவது இவர் தான் வருவார் என்று நபி அவங்க செய்யல, அவங்க தெளிவாக சொல்லவில்லை. அப்படி தெளிவாக சொல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் சலாஹத்தாருடைய நிறைய செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு தகுதியானவர் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அபூபக்கரை தான் என்று அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். பல செய்திகள் எங்களுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது. நபி அவர்கள் அவர்கள் நடந்து கொண்ட முறை, அபூபக்கர் அவருடைய ஆட்சிக்கு தகுதியானவர்கள் என்று சொன்ன சில சிறப்புகள் வந்து நபி அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால வந்து எனக்கு பின்னால வந்து அந்த ஹலீபாவாக மக்களுக்கு தலைவராக இவர்தான் தகுதியானவர் என்று சொல்லக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது. அதில் முக்கியமான இரண்டு செய்திகள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தி, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த செய்திகளை நபி அவர்கள் சொன்னார்கள், இக்கத்தது பில்லதைன மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் இரண்டு பேரை பின்பற்றுங்கள் என்று சொல்வார்கள். எனக்கு பின்னால் நீங்கள் இரண்டு பேரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அபி பக்ரின் உமர, முதலாவது யாரை சொல்வார்கள்? அபூபக்கரை பின்பற்றுங்கள், அதற்கு பின்னால் உமரை பின்பற்றுங்கள். இந்த செய்தி, அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல சொல்வார்கள். நபி அவர்கள் இந்த ஹதீஸில் எதை சுட்டிக்காட்டுகிறார் தெரியுமா? தனது தோழர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் மக்களுக்கு தலைவராக வர முதல் தகுதியுள்ளவர் அபூபக்கர் தான் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு பின்னால் கிலாபத்துக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய அடுத்த தகுதி வந்து உமர் ரதி அவர்களுக்கு தான் இருக்கு என்பதை இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். இரண்டாவது பாருங்க, அபு மூசா அல் அஷ்அரி ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இது புகாரில் வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் அவருடைய சக்கராத்துடைய கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள். தவங்க மக்களுக்கு வந்து மசிதில வந்து இமாமத் செய்வதற்கு மசிதுக்கு வருவதற்கே சிரமமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து நபி அவங்க யாருடைய வீட்டில் இருக்கிறார்கள்? ஆயிஷா ரதி அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு கடுமையாக நோய் கஷ்டமாகிறது, முரு அபா பக்கர் பல் யுசல் லீபின் நாஸ், யார சொல்றாங்க? அபூபக்கருக்கு நீங்க சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு இமாமத் செய்யட்டும். இமாமத் என்றது ஒரு ஒரு தலைமை மாதிரி, மக்களுக்கு ஒரு தலைவராக நியமிக்கிற மாதிரி. அப்ப அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த குர்ஆனை எழுதக்கூடிய எத்தனையோ முக்கியமான சஹாபாக்கள் இருந்திருந்தார்கள். அதே போல இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அதிகமாக குர்ஆனுடைய விளக்கம் தெரிந்தவர்கள், நபி அவர்களே கற்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அல் குர்ஆனை யாராவது பிறர் ஓதுவதை விரும்புவது என்று சொன்னால் இப்னு மசூத் அவர்களுக்கு தான் சொல்வார்கள், இப்னு மசூத் நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும். இப்படியான பல சஹாபாக்கள் இருந்தும் நபி அவர்கள் யார சொல்றாங்க? அபூபக்கருக்கு மக்களுக்கு தெரிவிக்குமாறு சொல்லுங்கள். இந்த நேரத்தில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு ரஜுலுன் ரகீக், அவர் மென்மையானவர், அவர் முசல்லாக்கு வந்துட்டார் சொன்னா அவருக்கு தொழுவிப்பதற்கு சிரமமாக இருக்கும், அழுது விடுவார், அவர் சொஃப்டானவர், மென்மையானவர் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் வருத்தத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறார்கள், திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், நான் சொல்வதை செய்யுங்கள், அபூபக்கருக்கே ஏவுங்கள், அவர்தான் தெரிவிக்க வேண்டும். திரும்ப இதே சொல்கிறார்கள், நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள், நீங்கள் அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களை போன்று கேள்வி கேட்கிறீர்கள், நான் என்ன சொல்கிறேன், அபூபக்கர் தான் மக்களுக்கு தலைமை தாங்கி தெரிவிக்க வேண்டும், அவருக்கே ஏவுங்கள் சொல்கிறார்கள். அப்ப அபூபக்கர் அல்லவங்க தான் என்ன செய்றாங்க? நபி அவர்கள் மஸ்ஜித்துக்கு வராத சந்தர்ப்பத்தில் வந்து மக்களுக்கு இமாமத் செய்கிறார்கள். கடைசியில் பாருங்க, நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் 12வது நாள், நபி அவர்கள் ருஹாவுடைய நேரத்திலே தான் என்ன செய்யறாங்க, வஃபாத்தாக மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த ஃபஜ்ருடைய அந்த நாள் அபூபக்கர் ஆவது மக்களுக்கு இமாமத் ஜமாத் தொழுகை நடத்துகிறார்கள். பின்ன நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்ய தெரியுமா, ஆயிஷாவுடைய அந்த வீட்டுடைய அறையிலிருந்து திரையை கொஞ்சம் நீக்கி பார்க்கிறார்கள். திரையை நீக்கி பார்த்தோன்னே அபூபக்கர் நாளுக்கு விளங்குது, ஏன்னா மஸ்ஜிதும் அந்த வீடும் ஒன்றாகத்தான் இருந்துச்சு. இப்போ அபூபக்கர் பின்னுக்கு வர பார்க்கிறாங்க, ஏன் நபி அவங்க இமாமச்சியை நாடுகிறார்களோ, அவங்க இருக்கும்பொழுது இமாமச் செய்ய முடியாது. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அஷார அவர்கள் இஷாரா செய்கிறார்கள், அபூபக்கர் அலி அவர்களுக்கு நீங்களே இமாமச் செய்யுங்கள். இப்ப நபி அவங்க பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் தொழுகிறார்கள். அவர் அதாவது அபூபக்கர் அவங்க வந்து இமாமாக தலைவராக தொழுகை நடத்துகிறார்கள். இந்த செய்தியில பாருங்க, நபி அவர்கள் இப்ப பார்த்துட்டு அபூபக்கர் அவர்களுக்கு பின்னால சஃபு சஃபாக அணி அணியாக மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சந்தோஷத்தால் சிரித்தார்கள். இந்த காட்சியை பார்த்துட்டு நபி அவங்க சந்தோஷத்தால சிரிக்கிறாங்க. அந்த நாளையும் தான் நபி அவர்கள் மரணிக்க இருக்கிறார்கள். ஏன் சிரிக்கிறார்கள் தெரியுமா, அபூபக்கருக்கு பின்னால் மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள், சஃபு சஃபாக இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு மன சந்தோஷம், மன நிம்மதி, அதனால் சிரிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், அதற்கு பின்னால் செய்யறாங்க தெரியுமா, அந்த திரையை நீக்கி விடுகிறார்கள், அதை மூடி விடுகிறார்கள். அவர்களுக்கு மிச்ச சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அன்றைய நாளில் தான் என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் எதிரி 11 வந்து ரபியுல் அவ்வல் 16வது நாள் மரணிக்கிறார்கள். அதாவது இப்ப இந்த நேரத்தில் வந்து யாரு ஹலீஃபாவை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த மஷூரா நடக்கிறது. அன்சாருக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா, சகீஃபத்து பனு சாயிதா என்று செல்லக்கூடிய பனு சாயிதா அந்த கோத்திரத்துடைய அவர்கள் கொண்டு சேரக்கூடிய இடத்துக்கு அன்சாரு கொண்டு சேர்கிறார்கள். அவங்களோட பைய சம்பந்தமாக சுருக்கமாக சொல்கிறேன். இப்ப சேர்ந்து இப்ப நபி அவர்கள் வெளிப்படையா யாரையும் சொல்லவில்லையே, இப்ப யாரு ஹலீஃபாக வருவது என்ற அந்த ஒரு யோசனை அவர்களுக்கு வருகிறது. பன்சாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாதிபின் உபாதா ரஜினாவுடைய தலைமையில் ஒன்று சேர்ந்து மசூரா செய்கிறார்கள். நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், இன்னும் அவருடைய ஜனாதா அடக்கம் செய்யப்படவில்லை. யார் ஹலீஃபாவாக அதற்கு பின்னால் தலைமை தாங்குவது, அமீர் ஆகுவது என்று யோசிக்கிறார்கள். நம்முடைய அன்சாரிகள் தான் ஒருவரின் தலைமையாக நாம் ஒன்று தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே மசூரா செய்து கொள்கிறார்கள். இப்ப அபூபக்கர் வந்து நபி அவர்கள் மரணித்ததன் பின்னால் அந்த விஷயங்களிலே அவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு தெரியும், முஹாஜிர்களுக்கு கேள்விப்படுகிறது. அன்சார்கள் இப்ப ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். உடனே அபூபக்கர் வந்து உமர் அல்லாம வந்து அதே போல அப்துல்லா பின் ஜுபைர் இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா, அன்சாரிகள் எல்லாம் மஷூரா செய்யும் பொழுது அபூபக்கர் வந்து என்ன செய்யறாங்க, சில விஷயங்களை சொல்கிறார்கள். இது அபூபக்கர் அவங்க பேசுறதுக்கு முன்னால உமர் அவங்க பேசுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க, ஆனா அபூபக்கர் அவங்க தடுத்துட்டாங்க. இப்ப அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, ஆட்சி பொறுப்பு என்பது உங்களுக்கு நபி அவர்கள் அதாவது குறைசிகளுக்கு தான் வர வேண்டும், இதற்கு தகுதியானவர்கள் குறைசிகள் தான், முஹாஜிர்கள் தான். அன்சாரிகளுடைய சிறப்புகள் அது நபி அவர்கள் அதிகமாக சொல்லிருக்கார்கள். அன்சாரிகள் ஒரு ஓடையும் பக்கம் சென்று மக்கள் எல்லாம் ஒரு ஓடையும் பக்கம் சென்று அன்சாரிகள் ஒரு ஓடையும் பக்கம் சென்றால் அந்த வழியில் தான் நான் சில நபியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய சிறப்புகள் என்பது அதிகம் அதிகம் என்று சொல்கிறார்கள். ஆனா ஆட்சி என்று வரும் பொழுது முஹாஜிர்களுக்கு தான் வருவது என்பதை அபூபக்கர் சித்திகள் என்ன செய்யறாங்க, அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். குர்ஆனுடைய சில வசனங்களை சொல்லி, நபியர்களுடைய சில செய்திகளை சொல்லி அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, ஹிக்மத்தான முறையிலே விளங்கப்படுத்துகிறார்கள். திரும்ப பாருங்க, அன்சார்கள் சொல்கிறார்கள், மின்னா அமீரும் அமீன்கும் அமீர், எங்கள் அன்சாரிகள் ஒத்தர தலைவராக தெரிவு செய்வோம், நீங்களும் முஹாஜிர்கள் ஒத்தர தலைவராக தெரிவு செய்யுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலி அவங்க சொல்றாங்க பாருங்க, யா மாஷர் அல் அன்சார், அன்சார் தோழர்களே, அலஸ்தும் தாலமூன அன்ன ரசூலல்லா அமர அபா பக்கர் ஐயா உம்மன் நாஸ், அன்சாரின் தோழர்களே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களே, நபி அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து யாருக்கு யாருக்கு ஏவினார்கள், தொழுகை நடத்தும்படி அபூபக்கர் அவர்கள் தான் ஏவினார்கள், அது உங்களுக்கு தெரியும் தானே.
அதே ஐயுக்கும் தத்தீபு நஃப்ஸுஹு அய்யதகத்தம அபா பக்கர், அபூபக்கருக்கு முன்னால் முந்தி போய் தலைமை எடுப்பதற்கு உங்கள யாருக்கு விருப்பம் வரும், யாருக்கு அதிலே விருப்பம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து யார் சொல்றாங்க, அன்சாரிகள் சொல்கிறார்கள், நஊது பில்லா, நாங்கள் அதை விரும்ப மாட்டோம், அபூபக்கருக்கு மேலால் போறதுக்கு வந்து எங்களில் யாருக்கும் விருப்பம் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்ப என்ன செய்யறாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அபூபக்கர் வந்து ஒரு கையால வந்து உமர் பிடிக்கிறார்கள், அடுத்த கையினால் வந்து அபு உபைதா ஆமீர் பின் ஜர்ராஹ் அவருடைய கையை பிடித்து சொல்கிறார்கள், இந்த இரண்டு நபித்தோழர்கள் ஒருவருக்கு நீங்கள் பய செய்யுங்கள். அந்த சந்தர்ப்பம் அபூபக்கர் சொல்லல, என்ன எனக்கு பய செய்யுங்க, அவங்க சொல்லல, உமருக்கு பய செய்யுங்கள், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் அபு உபைதா அவளுக்கு பய செய்யுங்கள், தலைவராக தெரிவு செய்யுங்கள். உடனே இரண்டு சஹாபாக்களும் விலகி விடுகிறார்கள். என்ன சொல்வார்கள், அபூபக்கர் தான் அதுக்கு தகுதி. இப்ப முஹாஜிர்கள் அன்சார்கள் எல்லாம் கொண்டுபட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக தெரிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, அபூபக்கர் வந்து அவங்க கிலாபத்துக்கு வந்ததுக்கு பின்னால ஆட்சியாளராக மக்கள் எல்லாம் பைய செய்ததுக்கு பின்னால மக்களுக்கு ஆட்சி அந்த உரை இருக்கிறது, அது முக்கியமான ஒரு உரை. எல்லா உலகத்தில் வரக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அதாவது வழிகாட்டக்கூடிய படிப்பினை இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உரை தான் அந்த உரை. பாருங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்கள் அமீராக ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அம்மா பாத் ஐயுகன் அலைக்கும் வளர்த்து மிக இருக்கும், மக்களே நான் உங்களுக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், தலைவர் அந்த ஹலீஃபா அந்த பொறுப்பை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள், ஆனால் வளர்த்து மிக இருக்கும், நான் உங்களில் சிறந்தவனாக இல்லை. என்ன நீங்கள் தலைவர் என்ற அந்தஸ்துக்கு வந்து கொண்டு வச்சுக்கிறீங்க, ஆனா உங்களை போன்றவர் தான் நானும், உங்களில் சிறந்தவராக நான் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் ஒரே சமன் என்று சொல்கிறார்கள், சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஃபைன் அஹ்சன்டு, என்னுடைய ஆட்சி காலத்தில் அழகாக நடந்து கொண்டால் ஃபஅயினூனி, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் எப்பொழுதெல்லாம் அழகாக உங்களுக்கு ஆட்சி செய்கிறேனோ நீதமாக நடந்து கொள்கிறேனோ அந்த நேரத்தில் நீங்க எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். நான் ஏதாவது தப்பு செய்தால், தவறு செய்தால், நான் மாற்றமாக நடந்து கொண்டால் என்னை நீங்கள் நேருப்படுத்துங்கள், என்னை நேருவழுக்கி கொண்டு வாருங்கள், என்னை சரி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு ஆட்சியாளரும் இப்படி சொல்ல மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நான் கவனிக்க வேண்டும், ஆட்சியாளர் தெரியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது, உடனே அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு புரட்சிகள் செய்யக்கூடாது, அதுல நமக்கு ஒரு படிப்பு இருக்கிறது. அதே போன்று அஸ்திதுக்கு அமானா வல் கதிபு ஹியானா சொல்கிறார்கள், உண்மையாக நடந்து கொள்வது அது அமானிதம் என்று சொல்கிறார்கள். ஆட்சியாளர் மக்களுடன் உண்மையாக நடந்து கொள்வது ஆட்சியாளருக்கு அமானிதம், மக்கள் ஆட்சியாளருடன் உண்மையாக நடந்து கொள்வது மக்களுக்கு அமானிதம் என்று சொல்கிறார்கள். வல் கதிபு ஹியானா, ஆட்சியாளர் மக்களுடன் பொய்யாக நடந்து கொள்வது அது சதி என்று சொல்கிறார்கள். அதில் மக்களும் ஆட்சியாளர்களுக்கு பொய்யாக நடந்து கொள்வது மக்கள் ஆட்சியாளருக்கு செய்யக்கூடிய சதி என்று சொல்கிறார்கள். இந்தி, உங்களில் பலவீனமானவர் என்னிடத்திலே அதிக சக்தியுடையவர் என்று சொல்கிறார்கள், உங்களிடத்திலே பலவீனமானவர் என்னிடத்தில் அதிகமான சக்தியுடையவர். அதே போன்று இந்தி, உங்களிலே அதிகமாக சக்தியுடையவர் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய எண்ணத்திலே பலவீனமானவர், அவர் ஏதாவது தவறு செய்தால், நான் யாரை அதிகாரத்தை பல அதிகாரங்கள் கொடுத்து பல கடமைகளை கொடுத்து உங்களுக்கு நியமிப்பேனோ அவர்கள் என்னிடத்திலே பலவீனமானவர், என்னிடத்திலே சக்தியானவர் அல்ல, அவர் ஏதாவது தப்பு தவறு செய்தால் நான் அவரிடத்திலே கேள்வி கேட்பேன். லா யதஉ கௌமுன் அல் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லா இல்லா ஹதலஹுமுல்லாஹு பிதுல், எந்த ஒரு சமூகம் ஜிஹாதை விட்டுவிடுவார்களோ, சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை வரும் பொழுது ஜிஹாதை விட்டுவிடுவார்களோ அல்லாஹுத்தால் அவர்களை இழிவுபடுத்துவான். எந்த கூட்டத்திலே அதாவது மோசமான செயல்களும் பாவங்களும் அதிகமாகிறதோ அந்த கூட்டம் பல சோதனைகளை சந்திக்கும், அல்லா அவர்கள் அந்த கூட்டத்துக்கு பல சோதனைகளை கொடுப்பான்னு சொல்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலே நான் இதெல்லாம் கட்டுப்படுவேனோ, உங்களுக்கு கட்டுப்படுமாறு சொல்வேனா அதுல நீ எனக்கு கட்டுப்பட வேண்டும். ஃபைதா அசைதுல்லாஹ வ ரசூலஹு ஃபலா தாஅத லீ அலைக்கும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே நான் எதிரே நான் மாற்றம் செய்வேனோ மாறு செய்வேனோ அது நீங்க எனக்கு வழிபடக்கூடாது கட்டுப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரையை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய விதாயா வன்னிகா என்று சில குறிப்பிலே பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி அழகான ஒரு உரையை மக்களுக்கு செய்து அவர்கள் தன்னுடைய அந்த கிலாபத்தை ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கிலாபத்தை அவர் ஆட்சி காலம் வந்து அதாவது அடுத்த அந்த ஹலீஃபாக்கள் போன்று நீளமான ஆட்சி அல்ல, சுமார் 2 வருடங்களும் 3 மாதங்களும் தான் இவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். 2 வருடங்களும் 3 மாதங்களும் அந்த காலத்திலே மக்களுக்கு அதே போன்று முஸ்லீம் அந்த சமூகத்துக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ எல்லா சேவைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான சில விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். முதலாவது ஹலீஃபாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் அவர்கள் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? உசாமத் இப்னு ஜைத் ரதீனா அவர்கள் அவருடைய ஒரு படை நபி அவர்கள் அவர்கள் அது சக்கராத்துடைய இடத்தில் இருக்கும் பொழுது ஷாம் அந்த ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த ஷாம் பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தார்கள் அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்காக வேண்டி. அந்த மூத்த யுத்தத்தில் வந்து அந்த ரோமர்கள் அந்த மக்கள் என்ன செய்த அந்த சஹாபாக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பல அநியாயம் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு அதுக்கு என்ன செய்வதற்காக வேண்டி பழி வாங்குவதற்காக வேண்டி நபி என்ன செய்திருக்காங்க, ஷாமை நோக்கி உசாமா பின் ஜைத் அல்லாஹ்வுடைய தலைமையில் ஒரு படை அனுப்பியிருந்தார்கள். இப்ப அந்த படை கொஞ்சம் போய் மதீனாவுடைய எல்லையை தாண்டியவுடன் அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு செய்தி வருகிறது நபி அவர்கள் மரணத்தை விட்டார்கள். இப்ப உசாமா ரவங்க அந்த இடத்துல இருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இப்ப என்ன செய்யறது, படை மதீனாவுக்கு வாரதா அல்லது ஷாமை நோக்கி போறதா என்ற அந்த அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாது. இப்ப அந்த படை மதீனாவுடைய எல்லையில இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், அந்த நேரத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த கிலாபத்துக்கு வந்த முதலாவது விஷயம் அந்த படையை அனுப்புகிறார்கள். படை அனுப்பும் பொழுது சஹாபாக்கிறது முக்கியமான சஹாபா மஷூரா செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நிறைய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஹலீஃபா ஹலீஃபாவை நீங்கள் படையை இப்பொழுது அனுப்ப வேண்டாம். ஏன் தெரியுமா, நபியோக இப்பதான் மரணத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த அந்த படையிலே முக்கியமான வீரர்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் சென்று விட்டால் எதிரிகள் மதீனாவுக்கு வந்து தாக்குவார்கள், நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துவிடும். அதே போன்று அவர்கள் நபியவர்கள் மரணத்திற்கு பின்னால் இன்னும் பல சம்பவங்கள் நடக்கிறது. இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் மக்கா மதீனா தாயிப் அந்த பிரதேசத்தை தவிர அடுத்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் மதம் மாறிவிடுகிறார்கள் நிறைய மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இதற்கு பின்னால் ஜகாத் தரமாட்டோம். நபியவர்கள் மரணத்துக்கு சொன்னாங்க, நாங்கள் ஜகாத் தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நபியருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொய் நபியாக தன்னை பிரகடனப்படுத்திய முசைலா முசைலா மற்றும் அல் கஸ்தாப் என்று சொல்லக்கூடிய அவருடைய படை பெரும் படையாக வருகிறது, தயாராகிறது. அந்த பொய் நபித்துவம் அந்த பிரச்சாரம் அதாவது மேலோங்குகிறது. இப்ப நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இப்ப அபூபக்கர் சஹாபாக இந்த நேரத்தில் நீங்க அந்த படை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சிரமமாகும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் அந்த படையை அனுப்பித்தான் தீர்வேன், எதிரிகளால் மதீனாவுக்கு மட்டுமல்ல மதீனாவில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும், ஏன் நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த படையை அனுப்பிவிடுவேன், நபி அவர்கள் அனுப்பிய படையை நான் பின்வாங்க மாட்டேன். அந்த எந்த ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை, அதுல உறுதியாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உஸாமா ரலியல்லாஹு அந்த படை ஷாமுக்கு செல்கிறது. அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார்கள், வெற்றியுடன் திரும்பி வருகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, நிறைய மக்கள் சொல்கிறார்கள் நாம் ஜகாத்தை தரமாட்டோம், ஜகாத்தை மறுக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து அவர்களுடன் யுத்த பிரகடனம் செய்கிறார்கள். அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் ஜகாத்து கொடுப்பதை மறுக்கிறார்களோ அவர்களை நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே முக்கியமான சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, அது அபூபக்கர் உமர் அல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, ஹலீஃபா அபூபக்கர் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இப்பொழுது யுத்தம் செய்ய வேண்டாம், யுத்த பிரகடனம் செய்ய வேண்டாம், நாங்க கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் யார் சொல்றாங்க, உண்மையிலே வீர முடிவதா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க சொல்றாங்க கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் அபூபக்கரனுடைய வரலாறை படித்தவர் மென்மையானவர் சொஃப்டானவர், அவர் எப்படி செய்தாரு, நான் தனிமையில் இருந்தாவது நான் யுத்தம் செய்வேன் சொல்றார்கள். அப்ப இதுலேயே நமக்கு விளங்குது என்ன தெரியுமா, அவர்களுடைய ஆளுமை அபூப் அதாவது நபியவர்களுக்கு பின்னால் ஹிலாபத்துக்கு தகுதியானவர் யாரும் இல்லை அபூபக்கர் தான் என்று அபூபக்கர் அவங்க உறுதிப்படுத்தி விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துவிட்டு அபூபக்கர் எல்லாம் அந்த நல்ல ஒரு முடிவை செய்கிறார்கள், அபூபக்கர் அவங்க மட்டும் அந்த முடிவை செய்யாவிட்டால், இந்த முறையில் அவர் நடந்து கொள்ளாவிட்டால் இஸ்லாம் பலவீனமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் பலவீனமாக இருக்கும், முஸ்லீம்கள் பலவீனமாக ஆகியிருப்பார்கள், எதிரிகளுடைய கை மேலோங்கி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, வல வல்லாஹி லவ் மனஊனி இகாலன் கானூ யுஅதுனஹு இலா ரசூலில்லாஹ், நபியவர்களுடைய காலத்திலே மக்கள் எதையெல்லாம் ஜகாத்தாக கொடுத்தார்களோ, எப்படி தெரியுமா, ஜகாத்தாக கொடுத்த ஒரு கயிறை கூட அவர்கள் ஜகாத் கொடுப்பதை மறுத்துவிட்டால் நான் அவர்களுடன் யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார்கள். வல உகாஃபில் அன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஜகாத், யார் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியிலே பிரித்து பார்க்கிறார்களோ, பிரித்து பேசுகிறார்களோ, அவர்கள் நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பல படைகளை மதீனாவுக்கு வெளியே அனுப்புகிறார்கள், பல தளபதிகள் பல சஹாபாக்களுடைய தலைமையிலே, அதாவது அகலூர் ரித்தா மதம் மாறியவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக வேண்டி, ஜகாத்தை மறுத்தவர்களுக்காக வேண்டி யுத்தம் செய்வதற்காக நபியவர்கள் பல படைகளை அனுப்புகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே முக்கியமான ஒரு படைதான் அலா இப்னு அல் ஹதரமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருடைய படையிலே ஒரு தலைமையில் ஒரு படை அனுப்பப்படுகிறது. அது எந்த பகுதி தெரியுமா, அல் பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய இந்த கிழக்கு பகுதிக்கு தான், அல் அஹ்சா போன்ற அந்த பகுதிக்கு தான் ஒரு படை அனுப்பப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள், இந்த அல் அஹ்சா இந்த கிழக்கு பகுதிக்கு வந்து அவங்க செய்கிறாங்க, அந்த மக்களுடன் யுத்தம் செய்கிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹுடைய அந்த ஹிலாபத்திலே நடந்த அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒரு போர் தான் யமாமா என்று செல்லக்கூடிய யுத்தம், யமாமா என்று செல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தம் வந்து உங்களுக்கு தெரியும் யாருடைய கூட்டத்துக்கு எதிராக நடந்தது, முசைலமா அல் கதாப், யமாமா பிரதேசத்தில் வந்து முசைலமா கதாப் நான் தான் நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். நபியருடைய காலத்திலே அவன் சொன்னான், ஆனால் அந்த அளவு மிகவும் பிரபலியமாகவில்லை. நபியோட வஃபாத்துக்கு பின்னால் நிறைய சுல்தான் வந்து பெரும் ஒரு படையை திரட்டி நான் தான் இறுதி நபியாக இருக்கிறேன், முகமதுக்கு பின்னால் நான் தான் நபியான்னு சொல்றான். இப்ப முதலாவதாக இக்ரிமா அபூஜஹருடைய மகன் அவருடைய தலைமையிலே அது யமாமாவுக்கு ஒரு படை அனுப்புகிறார்கள், அதற்கு பின்னால் அந்த முசைலிமா அவருடைய படை பெரும்படையாக இருக்கிறது. இப்ப இக்ரிமா அவர்களுக்கு அதை அந்த அவர்களை சந்திப்பதற்கு சிரமமாக இருக்கிறது, அவருடன் போர் செய்வதற்கு சிரமமாக இருக்கிறது. திரும்ப ஹாலித் பின் வலீத் ரஜாவுடைய தலைமையிலே ஒரு படை அனுப்புகிறார்கள். ஹாலித் பின் வலீத் என்ன அந்த மக்களுடன் போய் யுத்தம் செய்கிறார்கள், அந்த பெரும் படை யுத்தம் செய்து அதிலே வெற்றி கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், இதிலே முக்கியமான ஒரு விஷயம்தான், காபிர்கள் வந்து 14,000 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த யமாமா யுத்தத்தில் வந்து 1,200 முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதிலே பெரும் ஒரு கூட்டம் குர்பானை மரணம் செய்த அந்த ஹாபில்கள் அதிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இன்னும் ஒரு விஷயம் தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யுத்தத்தில் வந்து முசைலமாவை கொலை செய்தவர் யார் தெரியுமா, உஹது யுத்தத்திலே வந்து ஹம்சா ரவனை கொலை செய்த பஹ்ஷிதான் முசைலமாவை என்ன செய்கிறார், கொலை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் நடந்த முக்கியமான சில யுத்தங்கள் தான், நபி அதாவது அபூபக்கர் ரலி அவர்கள் அந்த ஷாம் பிரதேசத்துக்கு சில படைகளை அனுப்புகிறார்கள் யுத்தத்துக்காக வேண்டி. அதில் முக்கியமான ஒரு படை தான் அந்த சிரியாவை நோக்கி யசீத் இப்னு அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில் ஒரு படை அனுப்புகிறார்கள். அதேபோன்று அம்ரு பின் ஆஸ் அவர்களுடைய தலைமையிலே பலஸ்தீனை நோக்கி ஒரு படை அனுப்புகிறார்கள். அதேபோன்று ஷர்ஹபீல் அல்லது ஷுர்ஹபீல் இப்னு ஹஸ்னா அவர்களுடைய தலைமையிலே உருதுனை நோக்கி ஒரு படை அனுப்புகிறார்கள். அதேபோல அபு உபைதா அல் ஜர்ரா அவருடைய தலைமையிலே ஹிம்ஸ் சிரியா பகுதிக்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுடைய தலைமையிலே ஈராக்கை நோக்கி, பாரசீகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த ஈராக்கை நோக்கி ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படையின் மூலமாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் தான் யர்முக்கன் செல்லக்கூடிய யுத்தம். யர்முக்கன் செல்லக்கூடிய ஹிஜ்ரி 13 நடந்த அந்த யுத்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த யுத்தம் வந்து ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுடைய தலைமையில் நடக்கிறது. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹுடைய அந்த காலத்திலே வந்து அது முடிவு பெறவில்லை, யுத்தம் நிறைவு பெறவில்லை. உமர் அல்லாஹுடைய காலத்தில் வந்து என்ன செய்து யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலத்திலே வந்து ஜம்உல் குர்ஆன், குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது. குர்ஆன் பல தோள்களிலும் பல எலும்புகளிலும் எழுதப்பட்டிருந்த அந்த அல் குர்ஆன் அபூபக்கர் அந்த கிலாபத்தில் என்ன செய்யப்படுகிறது, ஒன்று சேர்க்கப்படுகிறது. உமர் ரலி என்ன செய்யறாங்க, அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, யமாமா போர்ல வந்து அதிகமான ஹாஃபிதுல் குர்ஆன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். எனவே குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிகள் இப்படியே யுத்தங்களிலே மரணித்து விட்டார்கள் சொன்னால் குர்ஆனை பாதுகாப்ப சிரமமாக ஆகிவிடும். எனவே நாங்கள் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அந்த மசூராவை அபூபக்கர், அதாவது உமர் அவங்க அபூபக்கர் அவர்களுக்கு சொல்றாங்க. அபூபக்கர் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, நபி அவங்க செய்யாத ஒரு வேலையை செய்ய வேண்டுமா, அல்லாஹு தாலா அவர் உள்ளத்தை விரிவுபடுத்துகிறான். அதேபோல் அந்த மசூராவின் படி ஜைத் இப்னு சாபித் ரகவங்களை அழைத்து ஏன்னு சொன்னா, நபி அவர்களுடைய காலத்திலேயே வந்து இவர் காசிபுல் வகை, நபி அவருடைய குர்ஆனுடைய செய்தி இவர் தான் எழுதக்கூடியவராக இருந்தார். அவர்களை அழைத்து அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஒரு சஹாபாக்களை நியமித்து குர்ஆனை ஒன்று சேர்க்கிறார்கள். பாருங்க, ஜைத் இப்னு சாபித் ரதி அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்க, நாம் குர்ஆனை ஒன்று சேர்த்தோம் எலும்புகளிலும் தோள்களிலும். இன்னும் நிறைய சஹாபாக்கள் மன செய்திருந்தார்கள், எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்தோம், ஒரு குர்ஆனை ஒரு முஸ்ஹபுடைய வடிவிலே நாம் ஒன்று சேர்த்தோம். அவங்க சொல்றாங்க ஒரு செய்திய பாருங்க, சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனங்கள் வந்து நமக்கு அதை நாங்கள் எடுக்க வேண்டும். அது வந்து அபு ஹுசைமா அல் அன்சார் என்று சொல்லக்கூடிய நபித்தோட அவர் மட்டும்தான் அதை மரணம் செய்திருந்தார், வேறு யார்ட்டையும் இருக்கல்ல, அவர் மட்டும்தான் அதை மரணம் செய்திருந்தார். அவரிடத்திலிருந்து நாங்கள் சூரத்து தௌபாவுடைய அந்த கடைசி வசனங்களை நாம் எடுத்தோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அபூபக்கர் சித்திக் அவர்கள், அதாவது நிறைய நாடுகள் அவருடைய காலத்திலே வெற்றி கொள்ளவில்லை, நிறைய போர்கள் நடக்கிறேன் சொன்னா, ஏன் தெரியுமா, அவருடைய காலம் என்பது குறிப்பிட்ட இரண்டரை, அதாவது 2.5 வருட காலத்துக்குள்ள அவங்க ஆட்சி காலம் இருந்தது. அதனால வந்து என்ன செய்யல, நிறைய யுத்தங்களும் நிறைய நாடுகளும் வெற்றி கொள்ளப்படவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து அவர்கள் மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ இஸ்லாத்துக்காக வந்து எல்லா சேவைகளையும் முழுமையாக செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஆலோசகர்களாக இருந்தவர்கள் தான் உமர் அவங்க வந்து, அடுத்து அலி அலி அவங்க வந்து, அடுத்து அபு உபைதா, ஆமிர் பின் ஜர்ராஹ். இந்த 3 நபித்தோழர்களும் அபூபக்கர் ரலி அவர்களுக்கு நெருக்கமான ஆலோசகர்களாக இருந்தார்கள். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரதியல் அவர்கள் வந்து எப்ப மரணிக்கிறாங்க தெரியுமா, ஹிஜ்ரி 13 வந்து, ஹிஜ்ரி 13 ஜுமாத் அல் ஆஹிரா அந்த மாதத்தில் வந்து 63 அவங்களோட வயசுல வந்து என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிப்பதற்கு முன்னால் அவருடைய அந்த சக்ராத் நேரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் உமரை நீங்கள் தலைவராக தெரிவு செய்ய வேண்டும், உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அபூபக்கர் அவருடைய கருத்தின்படி அவர்களுக்கு பின்னால் உமர் என்ன செய்யறாங்க, ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அபூபக்கர் ரதி அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஆட்சி நமக்கு அதிகமான படிப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அதை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த படிப்பினை நாம் எடுத்தடக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.